நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் கிழக்கு பகுதியில் இந்திய உதவியுடன் அமைக்கப்பட உள்ள வீடுகள் தொடர்பில் மக்களில் எழுந்துள்ள அதிருப்தி குறித்த செய்திகள்.
மக்கள் அது பற்றிய விவரங்களை அறிந்த பின்னர் அதற்கான நிதியை அதிகரித்து தரும்படி கேட்டார்கள். சம்பந்தப்பட்ட நிறுவனம் இந்திய அரசினால் அது முடியாத காரியம் என்று கூறிவிட்டதனால் சம்பூர் மக்கள் அவர்கள் ஆர்வமற்றவர்கள்.
இலங்கையில் ஊடக சுதந்திரம் முழுமையாக பேணப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளவை. ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 10 பகுதி.
தமிழ் பாட்டு பொப்பெண்டு இல்லி பொப்பெண்டு ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ நாங்கள் சொன்னால் உருவாக்குவோம். நாங்கள் அதே மியூசிக்கில்
தமிழில். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள். என்ன பிற தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல்மேரா நகரை மீள கைப்பற்றியதற்காக தனது இராணுவத்தை சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத் பாராட்டியுள்ளார். மத்திய கிழக்கின் மிக பழமையான நகரான பல்மேரா மீட்கப்பட்டது. சிரியாவின் இராணுவமும் அதன் கூட்டணியும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் செயல்திறனை வெளிப்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது சிரிய அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெற்றி என அந்நாட்டு இராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பல்மேரா நகரை மீட்பதற்கான நடவடிக்கையில் கடந்த 3 வாரங்களாக ரஷ்யாவின் போர் விமானங்களின் பங்கு முக்கியமானதாக இருந்தது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்மேரா நகரை கடந்த வருடம் மே மாதம் IS தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர்.
பாசிசவாதிகள் என தம்மை கூறிக்கொண்டு பிரசல்ஸின் மத்திய சதுக்கம் ஒன்றில் கூடியவர்களை பெல்ஜிய காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்துள்ளனர்.
People did gather in the Place de la Bourse. Then this group
கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோசமான தாக்குதல்களில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு டீலா பர்ஸில் மக்கள் கூடியிருந்தனர். சனக்கூட்டத்தினுள் புகுந்த குறித்த குழுவினர் நாஜி வணக்கங்களையும் ஸ்லோகங்களையும் எழுப்பியதுடன் முஸ்லிம் பெண்களுடன் மோதலில் ஈடுபட்டிருந்ததை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர கலக தடுப்பு போலீசார் தலையிட்டுள்ளனர்.
பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இது ஒரு தற்கொலை தாக்குதலாக இருக்கலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. சம்பவ இடத்தில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுவதாகவும் மக்கள் அலறி அடித்து ஓடிய நிலையில் சிறார்கள் தமது பெற்றோரை பிரிந்து அழுது கொண்டிருப்பதாகவும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்த சிறார்கள் உட்பட குறைந்த 30 பேர் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என அவசர சேவை வழங்குநர்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சர்வதேச ஊடக நிறுவனமான அல் ஜசீரா கிட்டத்தட்ட 500 பணியிடங்களை மூடுகிறது. அல் ஜசீராவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கட்டாரிலேயே அநேகமான பணியிழப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உலகின் மற்ற இடங்களிலும் பல பணியிழப்புகள் ஏற்பட உள்ளன. ஊழியர்களின் வினைத்திறனை மேலும் அதிகரிப்பதை நோக்காக கொண்டே இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக அல் ஜசீரா அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது.
ஆப்பிரிக்க நாடான கேமரானில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் போகோஹராம் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட பள்ளி மாணவர்களில் ஒருவரா என்பதை கண்டறியும் நோக்கில் பெற்றோர் அழைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து கேமரோனையொட்டிய நைஜீரியாவின் வடக்கு கிழக்கு பகுதியில் பெற்றோர் நைஜீரிய அரசு அனுப்புகிறது. தற்கொலை குண்டுதாரியாக அனுப்பப்பட்ட பெண் ஒருவரை கேமரோனில் அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
கிரேக்கத்தை மெசடோனியாவிலிருந்து பிரிக்கும் வேலியினை திறந்துவிடுமாறு கோரி மெசடோனியாவினுள் செல்வதற்கு எல்லையில் காத்திருக்கும் 100,000+ குடியேறிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
செய்தியரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா கட்டித்தர முன்வந்துள்ள வீடுகள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகின்றன. இப்பொழுது சம்பூர் பகுதியில் மீள குடியேறிய மக்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது குறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அண்மையில் மீள குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் இந்திய உதவி வீடுகளை பெறுவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. வீடொன்று அமைப்பதற்குரிய நிதி போதுமானதாக இல்லை என்றும் இதன் காரணமாகவே தெரிவான பயனாளிகள் அதனை ஏற்க மறுப்பதாக கூறுகின்றார். சம்பூர் இடம்பெயர்ந்தோர் நலன்புரி சங்கத்தின் தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசாமி நாகேஸ்வரன்.
360 குடும்பங்கள் குடியேறி இருக்கின்றன. மக்கள் அது பற்றிய விவரங்களை அறிந்த பின்னர் அதற்கான நிதியை அதிகரித்து தரும்படி கேட்டார்கள். சம்பந்தப்பட்ட நிறுவனம் இந்திய அரசினால் அது முடியாத காரியம் என்று கூறிவிட்டதனால் சம்பூர் மக்கள் அவர்கள் ஆர்வமற்றவர்களாகவும் ஏறக்குறைய விருப்பமற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். காரணம், இந்திய வீட்டு திட்டத்துக்கென ஒதுக்கப்பட்ட 550,000 ரூபாய் பணம் 2009 ஆண்டு தொகை மதிப்பீட்டின்படி ஒதுக்கப்பட்ட பணம் தற்பொழுது 7 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கூலியாளினுடைய கூலி கூட பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. அதேபோல சீமெந்து, ஓடு, மரம் உட்பட பல்வேறு பொருட்களும் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் குறைந்தபட்சம் 850,000 ரூபாய் ஒரு வீட்டை முடிப்பதற்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே இந்தாம்பூர் பிரதேசத்தின் அயல் கிராமங்களான கூனித்தீவு, நவரத்னபுரம், கடற்கரை சேனை, கட்டபுரிச்சான் வடக்கு, கட்டபுரிச்சான் தெற்கே சேர்ந்த மக்கள் அதை கட்டி முடிப்பதற்கு முடியாமல் கடனாளிகளாக இருக்கின்ற துயரம் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி கடந்த 2 வருடங்கள் கடந்த நிலையிலும் கூட அந்த வீட்டை அமைத்துக் கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள். எனவே அவற்றை நிதர்சனமாக கண்ட சம்பூர் மக்கள் அந்த சுமையில் இருந்து விடுபடத்தான் விரும்புகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த வீட்டை முடிப்பதற்கு வட்டிக்கு பணம் வாங்கி தொடர்ந்து தாங்கள் கடனாளியாக இருக்க வேண்டி வரும். ஒரு வீட்டை பெறுவதற்காக தாங்கள் ஒரு தொடர்ந்த கடனாளியாக இருக்க முடியாது என்ற அடிப்படையிலும், இந்திய வீட்டு திட்டத்தை கட்டி முடிப்பது முடியாத காரியம் என்ற அடிப்படையிலும் அவர்கள் இந்திய வீட்டு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாகவோ அதை விரும்புவதாகவோ இல்லை
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் ஊடக சுதந்திரம் முற்றாக பாதுகாக்கப்பட்டு ஊடகவியலாளர்கள் அச்சமின்றி பணியாற்றும் சூழல் உறுதி செய்யப்படும் என்று நாட்டின் ஊடக அமைச்சர் இன்று தெரிவித்துள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
முன்னே அரசாங்க காலத்தை போன்று ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல், அவர்கள் கடத்தப்பட்டமை, தாக்கப்பட்டமை, கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் இனியும் இடம்பெற மாட்டாது என்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இன்று உரையாற்றிய ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கர்ணாதிலக அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டமை, அவர்கள் வெள்ளவான்களில் கடத்திச் செல்லப்பட்டமை, அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை, அவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டமை போன்ற சம்பவங்கள் இப்போது இடம்பெறுவதில்லை. ஊடக சுதந்திர நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். எதிர்காலத்திலும் ஊடகவியலாளர்கள் அச்சமின்றி செயற்படத்தக்க வகையில் எமது ஆட்சி நிர்வாகம் நடைபெறும். ஊடகவியலாளர்களின் கொலை சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அதில் எந்தவிதமான அரசியல் தலையீடும் இருக்க மாட்டாது. ஊடக சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு சென்று அந்த சுதந்திரத்தை உரிய முறையில் செயற்படுத்த ஊடகவியலாளர்கள் முன்வர வேண்டும் என்றார் அமைச்சர் காயந்த கர்ணாதிலக அவர்கள். யாழ் பொது நூலகத்திற்கு நூல்கள் அன்பளிப்பு செய்த அமைச்சர் கர்ணாதிலக அவர்கள் பலாலி ஆயுதப்படைகள் தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ராணுவ தளபதியின் தலைமையிலான ராணுவ அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் ஊடகவியலாளர்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. மாவட்டந்தோறும் ஊடகவியலாளர்களுக்கு 25 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கர்ணாதிலக அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது உறுதியளித்திருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இன்றைய செய்தி அரங்கத்தில் அடுத்ததாக,
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர், 10வது பகுதி, தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது.
இது 70களின் ஆரம்பத்தில் திருகோணமலையில் இருந்து ஒலித்த பரமேஸ் கூனேஸ் என்னும் இளைஞர்களின் குழுவின் பாடல். இதுவரை பேசிய இலங்கை மெல்லிசை பாடல்களைப் போலல்லாது மேற்கத்திய பாப் இசையை தழுவியது இது. இப்படியான பாடல்கள் இலங்கையில் அந்த காலத்தில் பெரும் பிரபலத்தை பெற்றிருந்தன. தமது ஆரம்பகால முயற்சிகள் பற்றி விளக்குகின்றார் இதற்கு இசையமைத்த கோனேஸ்.
மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொழுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா.
நானும் அண்ணன் பரமேசும் 1968 ஆண்டு எங்களது இசைக்குழுவை ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் அதற்காக போதுமான அளவு வரவேற்பு இருந்தது. இதனை முன்னிட்டு SP மயில் வாகனம் அவர்கள் இலங்கை வானொலிக்கு அழைத்து 52 இசையரங்கு என்ற நிகழ்ச்சிகளை செய்திருந்தார். அது 1968 ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 70ஆம் ஆண்டு நாம் ஸ்டீல் பிளேட் என்று சொல்லக்கூடிய ஒரு டெம்பரரி இசைத்தட்டில் எமது பாடல் நாலு பாடல்களை ஒளிப்பதிவு செய்து இலங்கை வானொலிக்கு கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் அதனை ஒளிபரப்ப மறுத்து விட்டார்கள். என்றாலும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு சென்று அங்கு வாதாடி இலங்கை பாடல்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று வாதாடி அந்த பாடல்களை ஒளிபரப்பு செய்தோம். நான் கர்நாடக இசையில் ஓரளவு நாம் படித்திருந்தாலும் நாங்கள் எங்களோட பேசிக் எங்களோட இது வெஸ்டர்ன் மியூசிக்கை தான் அடிப்படையாக கொண்டது. ஆர்த்தர் சாம்சன் என்ன ஒருவர் பரங்கியர் அங்கு வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்கூல் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அதன் பின் நாங்கள் வெஸ்டர்ன் மியூசிக் அடிப்படையாக கொண்ட நம்மளது பாடல்கள் எல்லாம் அநேகமாக வெளிவந்தன.
இதேவேளை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலும் பொப்பாடல்களை ஒலிபரப்புவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கின்றது. அது குறித்து விளக்குகின்றார் அங்கு அந்த பொப்பாடலை பாடியவரான எஸ் ராமச்சந்திரன்.
பொப்பண்டது பொப்பியுடமிசை கண்டு ஆங்கிலம் பிபிசியிலிருந்து ஒரு டிஸ்க் வர்றது, ஒவ்வொரு மாதம் வரும். ஆனால் அந்த பொப் சாங்ஸ் என்ற தமிழ் பீமில் தமிழ் கமர்ஷியல் சர்வீஸில் போன பாட்டுகள் எல்லாம் ஆங்கில பாடல்களும் தமிழ் பாட்டு அதில் போகவில்லை. அப்பொழுது நாங்கள் போய் டிரெக்டர் தமிழ் சர்வீஸ் கேட்டோம், தமிழ் பாட்டு போகுதுலையே தமிழ் பீமில் என்ன செய்கிறேன் அப்படி சொன்னால், தமிழ் பாட்டு பொப்பண்டு இல்லி பொப்பண்டு ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னால் உருவாக்குவோம், நாங்கள் அதே மியூசிக்கில் தமிழில் பாடுறது தானே. ஆனால் அவர் சொன்னார் அதுக்கேற்ற ஒர்கெஸ்ட்ரா இல்லைங்கிறது. குமார் கணர் நம்ம ஒரு டிஏ இருந்தார், அவர் இந்த இதில் கொஞ்சம் ஈடுபாடக்கூடாது. அப்போ அவர் ஒரு நாள் நவரங்கால ஒன் மேன் ஷோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இவர் ஒஃபிஷியலாக போயிருந்தார். போய் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கல சில பாட்டுகளை ட்ரைக்கை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு வாய்ஸ் அவுட்டு வந்து அது வெஸ்டர்ன் குரூப் மூன் ஸ்டோன்ஸ் என்று வெஸ்டர்ன் குரூப். அப்போ நானும் கொண்டு போய் கேட்டு பார்த்தேன், டேப்பை போட்டு அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பாடலாம் போல இருக்கு. மெலடி கம்பெனி பார்க்க ஒரு மெலடி வருது, ஆனால் அந்த மெலடி வருது இல்லை வேறு மாதிரி வருது. அப்போ அதை கூட்டிக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து டேவிட் ராஜேந்திரன் ரெண்டுங்களோட வீரர் செய்தவர் அவர்கிட்ட கொடுக்க அவர் எழுதினேன் கனவில் வந்த கனி நினைவில் என்ற மோமே.
அதேவேளை பொப்பாடல்களுக்கு ஆரம்பத்தில் இலங்கையில் கொஞ்சம் எதிர்ப்பும் இருந்திருக்கின்றது. மீண்டும் ராமச்சந்திரன்.
உண்மையாகவே சங்கீதம் படித்த வித்வான்களுக்கிடையிலே ஆளுக்காள் மோதிக்கொள்வாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக, அதுவும் வெளியிலே இருந்து வர வெஸ்டர்ன் மியூசிக்கை கொண்டு வந்து பைலா அது இது என்று பாட கோபம் வந்து குமாரண்ணா வீட்டுக்கு அடித்தது. அடித்தது பெரிய பொருள் செலவில் போய் வந்தது பிரச்சனை. சங்கீதக்காரருக்கு தாங்கள் இந்தியாவுக்கு போய் அப்படி இப்படி இனக்கட்டு படித்து போட்டு வர சங்கீதத்தை இவங்கள் சும்மா பொடிகள் பாடுறாங்கடே பாடி அதோட ஃபேமஸாக வருது. அந்த ஃபேமஸாக வந்ததுதான் உள்ள முதல் காரணம். கர்நாடக சங்கீதக்காரர் எடுக்காத பேர் இவங்க படபடியான வித்து வந்தாண்டு பைலாக பாடி போட்டு நல்லா சின்னமெல்லாம் விரும்பி கேட்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவு பொறாமை தான்.
மேற்கத்திய பாணியிலான இந்த மெல்லிசை பாடல்களின் துள்ளல் வடிவமான பைலா பாடல்கள் குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நேர்களே.
ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 10 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மிக மிக முக்கியமான ஒரு ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடி வருகின்றார்கள். தற்பொழுது இரண்டாவதாக ஆடி வரும் இந்திய அணி 1.5 ஓவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 2 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் 8 ஓட்டங்கள் எடுத்துள்ளார்கள். முன்னதாக முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி தமது 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை எடுத்திருந்தனர். இந்த போட்டி இரண்டு அணிகளுக்குமே மிக மிக முக்கியமானவை. இதில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும், தோல்வி பெறும் அணி போட்டியிலிருந்து வெளியேறும். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதலாவதாக ஆஸ்திரேலிய அணி ஆடினர். துவக்க ஆட்டக்காரரான உஸ்மான் கவாஜாவும் ஆரோன் ஃபின்ச்சும் அதிரடியாக ஆடி ஓட்டங்களை குவித்து வந்தார்கள். அந்த ஜோடியை பிரிப்பதற்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். எனினும் 5 ஓவர்களுக்கு பிறகு இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள் அதிரடி ஆட்டத்திற்கு சவால் விடுத்து ஓட்டத்தின் போக்கை கட்டுப்படுத்தினார்கள். பின்னர் ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட்டுகள் சீராக சரிய ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி எவ்வளவு ஓட்டங்களை எடுக்கும், 150 தாண்டுமா, 175 எட்டுமா எனும் ஆர்வலர்களும் வர்ணனையாளர்களால் முன்வைக்கப்பட்டன. பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணியினர் ஓரளவுக்கு அந்த அணியினுடைய ஓட்டங்களை தூக்கி நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். இறுதியாக ஆஸ்திரேலிய அணியினர் தமது 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமானால் 161 ஓட்டங்களை எடுத்தாக வேண்டும். அதாவது ஒரு ஓட்டத்திற்கு அவர்கள் சராசரியாக 8 ஓட்டங்கள் எடுத்தாக வேண்டும். இந்திய அணியின் சார்பில் தற்பொழுது ஷீகர் தவானும் ரோஹித் சர்மாவும் ஆடி வருகின்றார்கள். 2 ஓவர்கள் முடிவடைந்துள்ளன. ஆனால் அவர்கள் எடுத்துள்ள ஓட்டங்களோ 9 மட்டுமே, அதாவது சராசரியாக ஒரு ஓவருக்கு 4.5 ஓட்டங்கள். ஷீகார் தவான் 4 பந்துகளில் 6 ஓட்டங்களுடனும் ரோஹித் சர்மா 8 பந்துகளில் 3 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்து இருவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் நேத்தன் கோட்டல் நைலும் ஜோஸ் ஹேசல்வுட்டும் பந்து வீசி வருகின்றார்கள். இந்த அணி இந்தியாவிற்கு மிக மிக முக்கியமானது. வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும். அதன் முடிவு இன்னும் சில நேரத்தில் தெரிந்துவிடும். நாளை சந்திப்போம். வணக்கம்.